النظير.
එනවාද? කාටද මේ කතා කරන්න? මේ ගැන විමසිල්ලක් කරගන්න ඕන්නේ. දැන් කතා කරනකොට අදාළ ඇමතිවරයා නැහැ. මේ සඳහා කතා කරනකොට නියෝජ්‍ය ඇමතිවරයා හරි වුණේ. ඝනපූර්ණේ ගැන.
ඔව් ගරු. ගරු මන්තුමා කතානායකතුමාට යොමු කරා. ගන්න. ගරු ඒලෙම් නසිර් මන්තුමා කතා කරන්න.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. இன்று தேசிய சூழல் சுற்றாளர் அமைச்சினூடாக கொண்டுவரப்பட்ட கிரண் அருகில் எனக்கும் பேச கிடைத்தமைக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாவை நன்றி கூறி எனது பிரதேசமானது அம்பாறை மாவட்டத்தில் திகாமடுள்ள பிரதேசம் என்கின்ற அட்டாளைச்சனை பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் சூழல் சுற்றாடல் திணைக்களத்தினூடாக சில விடயங்கள் நல்லவைகள் நடக்கின்றவை இருக்கின்றது. அதிலும் பொடுபோக்காக இருக்கின்ற விடயங்களும் இருக்கின்றதை நான் இந்த இடத்திலே பேசியாக வேண்டும். குறிப்பாக அட்டாளைச்சனை பிரதேசம் என்பது உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அமைச்சின் உள்ளடங்கப்பட்ட பிரதேசம் என்ற வகையில் உள்ளூராட்சி சபைகளினுடைய கழிவு குப்பைகளை போடுகின்ற ஒரு ஸ்தலமாக அட்டாளைச்சனை பிரதேசம் இன்று அஷ்ரப் நகரிலே இந்த குப்பைகளை முழு கரையோர மாவட்டங்களிலும் இருக்கின்ற குப்பைகளை ஒரு கொண்டு போய் ஒரு ஸ்டேஷனாக ஒரு அமைப்பாக இருக்கின்ற ஒரு இடமாக அஷ்ரப் நகர் பள்ளக்காடு என்கின்ற இடம். அந்த இடத்திலே உள்ளூராட்சி சபைகளினுடைய குப்பைகள் கொண்டு வரப்படுகின்ற பட்டிகளிலே கல்முனை முனிசிபல் கவுன்சில், சம்மாந்துறை, அதேபோன்று காரதுவு பிரதேச சபை, நீந்தவூர் பிரதேச சபை, அட்டாளச்சினை பிரதேச சபை, அக்கரைப்பற்று மாநகர சபை, ஆலேடு வெண்பு பிரதேச சபையிலிருந்து குப்பைகளை கொண்டு வந்து அட்டாளச்சினை பிரதேச சபைக்கு உட்பட்ட என்னுடைய பிரதேசத்திலே கடந்த காலத்தின் போது யுனெஸ் நிறுவனம் ஒரு ப்ரைவேட் நிறுவனம் என்று அட்டாளச்சினை பிரதேசத்திலே சுமாராக 15 ஏக்கர் எல்லையை கொண்ட ஒரு லேண்டை, ஒரு இடத்தை தெரிவு செய்யப்பட்டு அந்த இடத்திலே 5 ஏக்கர் இடத்தை அது ஒரு லேண்ட் ஃபீலாக உருவாக்கப்பட்டு என்று குறிப்பிடப்பட்ட இந்த சபைகள், 2 மாநகர சபைகளும் 5 பிரதேச சபைகளினுடைய குப்பைகளை அட்டாளச்சினை பிரதேசத்திலே அஷ்ரப் நகர் என்கின்ற லேண்ட்ஃபீலில் கொண்டு நிரப்புகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. குறிப்பாக ஒரு நாளைக்கு பெர் டே 100-க்கும் 125-க்கும் உட்பட்ட டோன்களை கொண்ட குப்பைகளை அட்டாளச்சினை பிரதேச சபைக்கு உட்பட்ட எல்லைக்குள் கொண்டு வருகின்ற போது அந்த காலகட்டத்தில் யுனெஸ் நிறுவனம் அதை இறுக்கமாக ஒரு அறிக்கையாக அந்த திட்டத்தை செய்த போதிலும் அது அண்டிய அஷப் நகரம் என்கின்ற ஒரு பள்ளக்காட்டு ஏரியாவை சேர்ந்த ஒரு நெருக்கமாக காட்டோடு இணைந்திருக்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்ற அடிப்படையில் அதில் யானை, காட்டு யானைகள் வந்து முழுமையாக அதை அழித்து இன்று யுனெஸ் நிறுவனம் கோடிக்கணக்கான நிதிகளை அந்த லேண்ட்ஃபீலை உருவாக்கம் செய்ததுக்கு பிறகு வழக்கமாக கல்முனை மாநகர சபை, அக்கரைப்பத்து மாநகர சபை போன்ற 5 பிரதேச சபைகளும் குப்பைகளை கொண்டு வந்து அட்டாளச்சினை பிரதேசத்தில் அந்த லேண்ட்ஃபீல்டில் உருவாக்குகின்ற போது இந்த சுற்றல் சூடாளர் பிரச்சனைகள் என்கின்ற அண்டிய பிரதேசங்களில், தீகவாபி பிரதேசங்களிலே சௌர சிங்கள பிரதேசத்து மக்களும், அதேபோன்று அஷ்ரப் நகரில் இருக்கின்ற ஆலிம் நகர் இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களும் மற்றும் இனிய அண்டிய கிராமங்கள் இருக்கின்ற போது இந்த யானைகள் வந்து குப்பைகளை கண்டி அந்த வேலிகளை உடைத்து அவ்வாறான வேலைகள் விடயங்கள் நடக்கின்ற போது இதை நாங்கள் அம்பாறை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் நாங்கள் அந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே பல தடவைகள் யானை வேலை போட வேண்டும் என்ற போதும் இவற்றையெல்லாம் முழுமையாக அரசு அதிகாரிகள் கண்டும் பார்த்தும் பாராமலும் இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற போதிலும் இன்று உள்ளூராட்சி சபை மாகாண சபையில் அமைச்சினூடாக இன்று பாரிய திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள். அந்த லேண்ட்ஃபீல்டில் குறிப்பாக அட்டாளச்சினை அந்த லேண்ட்ஃபீல்டில் இருக்கின்ற உக்கக்கூடிய குப்பை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் கிட்டத்தட்ட 200,000 டன் குப்பைகள் அங்கே இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இதையெல்லாம் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சினூடாக அந்த திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் வந்து அதை பார்வையிட்டு இன்று சுமாராக 7.5 கோடி நிதிகளை அமைச்சு உள்ளூராட்சி சபைகள் அமைச்சினூடாக நிதிகளை கொண்டு வந்து புனரமைக்கின்ற வேலை திட்டங்கள் நடக்கின்ற போதிலும் இன்று அந்த லேண்ட்ஃபீல்டில் யானை வேலி இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் இன்று இந்த வேலை திட்டங்களை செய்கின்றதென்றால் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் உதாரணமாக யுனெஸ் நிறுவனம் கோடிக்கணக்கான நிதிகளை அந்த லேண்ட்ஃபீல்டுக்கு முதலீடு செய்து அந்த யுனெஸ் நிறுவனம் அதை விட்டு 2-3-4 ஆண்டுகளாக கிழக்கிலே இருந்து வடக்குக்கு சென்று மத்தியிலும் இருக்கின்ற ஒரு நிலைமை அந்த யுனெஸ் நிறுவனம் கைவிட்டதுக்கு பிறகு அந்த அட்டாளச்சினை பிரதேச சபையின் ஊடாக அதை பராமரிப்பதற்கு முதலீடு செய்வதற்கு இயலாத ஒரு நிலைப்பாட்டில் இன்று தேசிய சூழல் சுற்றாடல் திணைக்களத்தின் ஒரு வேண்டுகோளாக ஒரு பதிவாக நான் இந்த இடத்திலே குறிப்பாக குறிப்பிடுகின்றேன். அந்த 7 சபைகளை கொண்ட குப்பைகளை அட்டாளச்சினை பிரதேசத்திலே கொண்டு வந்து போடுகின்ற போது அண்டிய பிரதேசங்களில் இருக்கின்ற சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கின்ற மக்களுக்கு இந்த யானைகள் வந்து இவ்வாறான செயற்திட்டங்களை இவ்வாறான அழிவு பிரச்சனைகளை கொண்டு வந்து செய்கின்ற போது இவ்வாறான பிரச்சனைகளில் மக்கள் பாரிய நோய்க்குள் உள்வாங்குகின்ற பிரச்சனைகளை நான் இந்த இடத்திலே பதிவாக வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் சில தீர்மானங்கள் எடுத்தப்பட்டும் யானை வேலி போட முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இன்று இருக்கின்றதை என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இன்னும் ஒரு விடயங்களை நான் இந்த இடத்திலே குறிப்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பொத்திவில் பிரதேசங்களிலே இருக்கின்ற விவசாயிகளினுடைய காணிகள் இன்று விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றதை என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பாக கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த யுத்த காலத்தின் போது
இராணுவங்களுடைய காலம் நிறைவடைந்திருக்கின்றது, சுருக்கமாக
இராணுவத்தினர்களாலும் இருக்கின்ற படை அதிகாரிகளாலும் பாதுகாக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காணிகளை வழங்கிய போதும் தற்போது யுத்தம் நிறைவடைந்து அந்த மக்களினுடைய காணிகளை கிடைக்க முடியாத விவசாயிகளினுடைய விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இன்று இருப்பதையிட்டு கவலைப்படுகின்றேன். குறிப்பாக கராங்கோ மேற்கு பாலையாடி வட்டை என்பது 503 ஏக்கர் காணிகளை விவசாயம் செய்த காணிகளை இன்று அந்த மக்களுக்கு விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது இதை இந்த கௌரவமான சபையும் இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களும் அதேபோன்று நாட்டினுடைய பிரதமர் அவர்களும் இந்த காணி அமைச்சினுடைய அமைச்சர்களும் இதை பொறுப்பேற்று அந்த மக்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த காணிகளை வழங்குவதற்கு இந்த கௌரவமான சபை ஆவணம் செய்ய வேண்டும் என்று மிகவும் பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.
நன்றி கௌரவ துரை ரத்னசிங்கம்.
சபைக்கு தலைவதாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, இன்று சபையில் விவாதிக்கப்படும் சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரையாற்ற கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. சூழல் சுற்றாடல் பாதுகாப்பு மிக்க சவாலை நமது நாடு எதிர்நோக்கி வருகின்றது. இந்த ஒரு காலகட்டத்திலே இந்த சட்ட மூலத்தை சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான சட்ட மூலம் ஏழினை கொண்டு வந்து இன்றைய விவாதத்தை நடத்தி அதை சட்ட மூலமாக்குவதற்கு எடுத்த அமைச்சர் அவர்கள், பிரதி அமைச்சர் அவர்கள், அமைச்சருடைய செயலாளர், ஏனைய அதிகாரிகளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை முதலில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அத்தோடு இன்று இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற உயிரிழப்புகளை சந்தித்த மக்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்குரிய நிவாரணம் கிடைப்பதிலே அரசாங்கம் பல முயற்சிகள் எடுக்கின்றது, அது மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுத்து என்னுடைய உரைக்கு வருகின்றேன். இன்று இந்த சூழல் சுற்றாடல் பாதுகாப்பு மனித இனத்துக்கு மட்டுமல்ல உயிரினங்களுக்கும் இயற்கைக்குமே ஒரு சவாலாக இருந்து வருகின்றது. இன்று காடுகள் பல தேவைகளுக்காக அபிவிருத்தி திட்டங்களுக்காக அளிக்கப்படுகின்றது. அபிவிருத்தி திட்டம் குடியேற்றங்கள், பாதைகள் அமைத்தல், தொழிற்சாலைகள் அமைத்தல் என்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டம் மூலமாக காடுகள் அளிக்கப்படுகின்றது. அந்த காடுகளுக்கு பதிலாக பிரதியீடாக காடுகளை உண்டாக்குவதற்கு போதிய முயற்சிகள் எடுபடுவதாக இல்லை. ஒரு தேவையன்றி அபிவிருத்தி தின்று காடுகள் அளிக்கப்படுவது அத்தியாவசியம் என்று கருதுகின்ற வழியிலே அந்த அளிக்கப்படுகின்ற காடுகளை ஒரு மீள் காடுகளை உண்டாக்குவதற்கு அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். வீதிகள் அமைக்கப்படுவதற்காக காடுகள் அமைக்கப்படுகின்றது. அந்த அந்த வீதிகள் அமைக்கப்படும் பொழுதே அதை பற்றி ஒரு ஆய்வுகள் சரியாக செயல்படாத ஒரு நிலையும் நம்முடைய நாட்டிலே இருப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு அபிவிருத்தி திட்டம் ஏற்படுவதாக இருந்தாலும் அந்த அபிவிருத்தி திட்டத்துக்குரிய வேலைகளை செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சாதகபாதங்களை நிச்சயமாக நாங்கள் கண்டிப்பாக அவதானத்திலே கொள்ள வேண்டியது அரசனுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே தம்பலகா பிரதேசத்திலே ஒரு வீதி அமைப்பதற்கான கடந்த ஆட்சி காலத்திலே ஒரு முயற்சி எடுபட்டது. அது மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் நீதிமன்றம் வரை சென்று அந்த வீதியை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது கிணியாவிலிருந்து தம்பலகாவுக்கு ஒரு பிரதான வீதி அமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான ஒரு பிரதான வீதி இருந்தும் அதற்கு சமாந்திரமாக வானாறு பகுதியில் ஒரு சமாந்திர வீதி இருந்தும் இடையிலே உள்ள வயல்வெளிக்கு ஊடாக ஒரு வீதி அமைக்கப்படுவதற்கான முயற்சி நடைபெற்றது. அதாவது சம்பூருக்கு அனல் மின் நிலையத்துக்கு நிலக்கரி கொண்டு செல்வதற்குரிய ஒரு வீதி. அந்த வீதியை மக்கள் ஏறக்குறைய 500 ஏக்கர் வயல்நிலம் பொன்புளைகின்ற பூமி அந்த வீதியிலே அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை மக்கள் எதிர்த்து போராடினார்கள். அத்தோடு அது சம்பந்தமான ஒரு வழக்கையும் தாக்கல் செய்து அந்த வழக்கிலே மக்களுடைய பக்கம் வெற்றி கிடைத்தது. அதிலே அந்த வீதி அமைப்பதற்காக எடுத்த அந்த முயற்சிகள் அது ஒரு பயனற்றவை என்பதை நீதிமன்ற விவாதத்தின் போது பலர் உணரக்கூடியதாக இருந்தது. அதனப்படினால் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தை நாங்கள் செய்யும் பொழுதும் நிச்சயமாக அதனுடைய சாதக பாதங்களை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய தேவை இருக்கின்றது. திருவண்ணாமலையிலே உள்ள துறைமுகச் சூழலை அண்டி ஒரு அனல் மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்ற முயற்சி ஈடுபட்டது. அது ஒரு இயற்கை துறைமுகம். அந்த இயற்கை துறைமுகத்திலே மீன்கள் வாழக்கூடிய பல குடா பகுதிகள் இருக்கின்றது. அந்த குடா பகுதிகளுக்கு அண்மையிலே ஒரு அனல் மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்த பொழுது அதிலே பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பிரதேச மக்களும் அதை எதிர்த்தார்கள். அப்பொழுது மின்சக்தி வரவு அமைச்சராக எங்களுடைய கௌரவ சபாநாயகர் அவர்கள் கரு ஜெயசூரி அவர்கள் இருந்தார்கள். அவரிடத்திலே நாங்கள் அதில் அமைக்கப்படுவது பொருத்தமில்லை, ஆனபடியால் அதை கைவிட வேண்டும் சொல்லும் பொழுது அந்த காரணங்களை ஏற்று அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதில் அமையப்போகிற அந்த அனல் மின் நிலையத்தை அவர் கைவிட்டிருந்தார். சம்பூரிலே அமைக்கப்படுகிற அனல் நிலையத்திலும் அதனால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை சூழல் சுற்றாடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் வலியுறுத்திய பொழுது அதுவும் அரசாங்கத்தினாலே உணரப்பட்டு அதை நிறுத்தப்பட்டுகின்றது. ஆனப்படினால் நாங்கள் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தை எடுக்கும் பொழுதும் அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் சாதகங்களை அறிந்து அவைகளிலே நன்மைகள் கூட இருந்து தீமைகள் குறைந்து நன்மைகள் கூட இருக்குமா இருந்தால் அந்த செயற்திட்டத்தை அதை நடைமுறைப்படுத்துவதிலே மக்களுடைய நன்மை கருதி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இன்று இந்த காடுகள் அழிக்கப்படுகின்ற நிலைமை சட்டங்கள் இருந்தாலும் ஆனால் அந்த சட்டங்களை மீறி குடியேற்றங்களுக்காக மக்கள் களவாக காடுகளை அழிக்கின்ற நிலைமை பொதுவாக காடுகள் உள்ள மாவட்டங்களே நடைபெறுகின்றது. இது திருவண்ணாமலையிலே சட்டவிரோதமாக காடு அழிக்கப்படுகின்ற நிலைமை நாங்கள் எவ்வளவுதான் தடுத்தாலும் இன்றும் நடைபெற்றுகின்ற நிலைமையை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அடுத்தது இந்த நீர்நிலைகள் சிறிய குளங்கள் நீர் தங்கக்கூடிய இடங்கள் இப்பொழுது குடியேற்றத்துக்காக ஏனைய தேவைகளுக்காக விளையாட்டு மைதானங்களுக்காக மூடப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நீர்நிலைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நிலத்தின் கீழ் நீரை சேமிக்க வேண்டுமா இருந்தால் ஒரு பிரியத்திலே குளங்கள் சிறிய குளங்கள் நீர் தங்கக்கூடிய நிலைகள் எல்லாம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுது தான் நிலத்துக்கு கீழ் நீர் தேங்கி நிற்கும். அக்கம் பக்கத்தில் உள்ள கிணறுகளுக்கு நீர் பெறக்கூடிய வசதி இருக்கும். அந்த பிரதேசம் ஒரு செழிப்பான ஒரு பிரதேசமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இன்று தேவைகளானது இவைகளுடைய முக்கியத்துவம் அறியாமல் இந்த நீர்நிலைகள் மூடப்படுகின்றது. அத்தோடு இந்த கடலோரத்தை ஆற்றோரங்களே அன்ற பகுதிகளிலே உள்ள இந்த தாழ்ந்த பிரதேசங்களும் இன்று மக்களுடைய குடியிருப்புக்காக, விளையாட்டு மைதானத்துக்காக, சில தேவைகளுக்காக மூடப்படுகின்றதை பார்க்கின்றோம். இந்த கலப்பு நிலங்கள் எப்பொழுதும் கடல் தன்னை சுத்திகரித்து கொள்வதற்காக இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு இடம். கடல் பெருக்கெடுக்கும் பொழுது கடலில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் அந்த நீரோடு வந்து இந்த கலப்பு நிலையங்களிலே தேங்கி நின்று அது படிந்தின் பிற்பாடு மீண்டும் அந்த நீர் சுத்திகரிக்கப்பட்டு கடலுக்கு செல்கின்றது. இப்படியான சுத்திகரிக்கின்ற இயற்கையாக சுத்திகின்ற நிலைகளை நாங்கள் அந்த கலப்பு நிலங்களை மூடிவிட்டால் நீர் கடல் நீர் சுத்திகரிக்கக்கூடிய நிலைமை ஏற்படாமல் கடல் நீரினுடைய அடர்த்தி கூடும். இந்த அடர்த்தி கூடுவதனால்தான் இந்த சுனாமி போன்ற அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது. அவைகளை நாங்கள் இந்த கலப்பு நிலையங்களை ஆற்றோரங்களை
ப்ளீஸ் ஆன்ரபிள் செல்வம் அடைக்கலநாதன் கண்டுதிச்சார்.
கலப்பு நிலையங்களை நாங்கள் மூடும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கலப்பு நிலையங்கள் ஆற்றுப்படுக்கைகள் எப்பொழுதும் ஆற்றுப்படுக்கைகளாக இருப்பதற்குரிய அது இயற்கை வளம். இயற்கையாகவே கடல் தன்னை சுத்திகரிப்பதற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு நில அமைப்பு. அதை நாங்கள் ஒரு செயற்கையாக அதை மூடி மறைத்தால் அதற்குரிய பாதகமான விளைவுகளை மக்கள் சமூகம் அனுபவிக்க வேண்டி வரும். மற்றது மண் அகழ்வு. இது இலங்கையினுடைய பல பாகத்திலேயும் ஒரு மிக தீவிரமாக நடைபெறுகின்ற ஒரு இதாக இருக்கின்றது. சட்டங்கள் இருந்தாலும் அவைகளை மீறி நடைபெறுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பெரிய பிரச்சனை அது. மகாவலி கங்கையை அண்டிய கரையோரங்களிலே நாளாந்தம் பல நூற்றுக்கணக்கான லொரிகள் அங்கே சென்று கரையோரங்களில் மண் அகழ்ந்து, அதாவது கங்கையில் வெள்ளத்தில் வந்து மண் மேடுகளாக இருக்கிற இடத்துல அழுவது இல்லாது பெரிய பாதிப்பாக இருக்காது. கங்கைக்குள்ளே சென்று அந்த கங்கையை அகழ்ந்து ஆழமாக்கி அந்த மண்ணை பெற்று ஏற்றி செல்கின்ற நிலைமை அது. அந்த மண் கரையோரங்களை பாதிப்படைய செய்கின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த அங்கு பல வருடங்களுக்கு பிற்பாடு திருத்தப்பட்ட வீதிகள், மக்களுடைய பாவனைக்குரிய வீடுகள், கனரக வாகனங்களினாலே இரவு பகலாக அந்த வீதிகளில் செல்வது, அந்த வீதிகளெல்லாம் இன்று மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு நாங்கள் கொழும்பிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி போனால் பின்னேற ஒரு 6:30 மணிக்கு பிறகு ஒரு 1000 கணக்கான லொரி அங்கிருந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் அந்த நேரத்தில் பிரயாணம் பண்ணுவது கூட மிகவும் கஷ்டம். எல்லாம் மண் ஏற்றுபடி வருகின்ற லொரிகள். அத்தோடு இந்த லொரிகள் வீதியினால் வருகின்ற பலரை மோதி காயப்படுத்துகின்றது. பலர் இறந்தும் இருக்கிறார்கள். இப்படியான சம்பவங்கள் நடந்தும் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்ட கச்சேரியினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பலமுறை இதை பற்றி கூறி அதை தடுத்தாலும் கூட இன்றும் அதை நடைபெறுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை நாங்கள் கண்டிப்பாக அதை நிறுத்தியாக வேண்டுமென்று நாங்கள் இந்த உரிய சபையிலே ஒரு கோரிக்கை விடுக்கின்றேன். மண் பாவனைக்காக எடுக்கப்பட வேண்டும். அதிலே ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதில் அந்த அனுமதி பத்திரங்களை கொடுக்கும் பொழுது ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நாங்கள் அன்று ஒருங்கிணைப்பு கூடத்திலே இது நிறுத்தப்பட்டிருக்கிறது, மண் லொரிகள் இன்னும் போகிறது கேட்ட பொழுது 6 கொடுக்கப்பட்ட அதிகாரி, இந்த அனுமதி கட்டளை கொடுத்த அனுமதி பத்திரத்தை கொடுத்த அதிகாரி யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. அதனுடைய இதில் அரசாங்கம் சூழல் சுற்றாடல் பாதுகாப்பு பகுதியினர் மிகவும் கண்டிப்பாக அந்த மண் விநியோகங்களை செய்வதில் இருக்க வேண்டும். தேவை அன்றி அனாவசியமாக மண் அகழ்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த ஒரு கோரிக்கை நான் விடுகின்றேன். அத்தோடும் இந்த கல் உடைப்புகள், ஒரு கல் உடைப்புகள் மூதூர் பிரதேசத்திலே, திருவண்ணாமலை மாவட்டத்திலே மூதூரிலே மூணாங்கட்டை மலையிலிருந்து மைதி மலை தொடக்கம் ஒரு மலைத்தொடர் இருக்கிறது. ஒரு இயற்கையான ஒரு மலைத்தொடர் ட்ரெண்டு அங்கே உள்ள பகுதி கிராமங்களை ஒரு மூணு பகுதி அடுத்த தோப்பு பகுதியை ட்ரெண்டாக பிரித்து அந்த வயல்நிலங்கள் சூழ்ந்த ஒரு இடம். அங்குள்ள மக்கள் வயல்நிலங்கள் சேர பயிர்கள் இருந்த மலையினுடைய அடிவாரங்களை ரெண்டு பகுதியிலையும் செய்கிறார்கள். ஆனால் இந்த மலை இன்று உடைக்கப்படுகின்றது. அதை நாங்கள் நிறுத்துவதற்காக பல முயற்சி எடுத்துக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது இந்த சூழல் சுற்றாடலை பற்றி பேசும் பொழுது அங்கு பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், ஏனைய உத்தியோகர்கள், பொதுமக்கள் என்று ஆயிரக்கணக்காக திரண்டு ஜனாதிபதியினை உரையை கேட்டார்கள். அது மிகவும் காத்திரமான உரை, மிகவும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரைக்கும் அங்கு நடைபெறுகிறதுக்கும் எதிர்மாக இருப்பதை பார்த்து நாங்கள் மிகவும் கவரப்படுகின்றோம். இப்படித்தான் உயர்ந்த இடத்தில் இருக்கிற பேசுவார்கள், நடப்பது நடக்கும் என்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியிலே வரப்பாக்கின்றது. அதனால் இந்த மலையை பொறுத்தளவிலே தேவையான அடிவாரங்களிலே தேவையான கல்லுகளை உடைப்பதிலே நாங்கள் ஆட்சேபனை செய்திருக்கல. அந்த ஒரு இயற்கை மலையை உடைத்து விடலாம், ஒரு இயற்கையாக ஒரு மலையை உண்டாக்க முடியுமா? அந்த பிரயத்தில் நாங்கள் அதை ஒரு வளத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அதனுடைய உடனடியாக அது எந்தவித காரணம் இல்லாமல் அந்த மலை உடைப்பை தடுத்து அந்த பிரயத்தினுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ரெண்டு பகுதியும் அந்த மலையை நம்பி, அந்த மிக அருங்கோடை காலத்திலையும் அந்த மலை அடிவாரத்தில் ரெண்டு பக்கமும் அடிக்கடி மழை பெய்து அந்த இடம் ஈரழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அப்படி அந்த மலை பிரதேசத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக அந்த மலையிலே கல் உடைக்கின்ற வேலையை நிறுத்த வேண்டும். அதற்கான முழு முயற்சியை இந்த அமைச்சு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது இந்த தம்ராவும் கினியா பிரதான வீதி, அது துறைமுகம், இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதி. அந்த வீதியாக விஸ்தரிப்பதற்காக தம்ரா பிரதேச மக்களிடத்திலிருந்து காணிகள் புறப்பட்டது, நஷ்டகீடு தருவதாக. இதில் ஒரு பகுதி மக்களுக்கு நஷ்டகீடு கொடுக்கப்பட்டும் தம்ரா பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு அதுக்குரிய நஷ்டகீடு கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. பல வருடங்களாகவும் இன்றும் அதற்குரிய இழுத்தெடுக்கப்படுகின்றது. அந்த மக்கள் மிகவும் வேதனையோடும் அவசரத்தோடும் இருக்கிறார்கள், எங்களிடத்திலே முறப்படுகிறார்கள். நாங்கள் தம்ராமம் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கூட தீர்மானத்தை எடுத்து நாங்கள் அனுப்பியிருந்தோம், அதற்கு இன்னும் பலனில்லை. ஆனால் அப்படின்னால் அது அந்த மக்களுடைய நஷ்டத்தையும் வழங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இப்படி அமருகின்றேன். நன்றி.
நன்றி. ஒன்றபல்ல ரஞ்சித் ரிசோய்சா.
கரு காரசபா நியோஜி சபா பத்துமணி பாரிசரிக்க கட்டித்துவல்ட்ட அதால யோஜனாவுக்கு பிரிந்த சாக்கச்சா கிரண மே விழாவு மெத்தியன தத்துவத் சமக இதாமத்ம வெதகத் அவஸ்தாவ கூட்டம் அவ சலக்கணுவா. விசேஷம் ரத்னபுர டிஸ்ட்ரிக்டே மகாஜன் நியோகித்தே கட்டியட்டு தினகீபியாக திசை அதகலின தாராணிபாத வர்ஷாவ நிசா பரபத்தல ஆக்காரை வீசனே கட்டு ரட்டே திஸ்டிக கணனாவாக் கொதுருமின் திபினும். விசேஷம் ஏ ஆக்காரே பரபத்தல வியசனைகிட்ட மூணு தினத்தையும் திஸ்டிக்கே ரத்னபுர டிஸ்ட்ரிக்டே தூள் மேவனை விட்ட கங்கத்துர தத்துவைய பயம்பேய நரக தத்துவரை ஹரமியும் பவுத்தினோம். இவாகம லங்காவை திஸ்டிக கணனாவாக் மேனும் மே கங்கத்துர விபத்தட்ட கொதுருமியும் பவுத்தினவா. மே தத்துவத்துல மேவனு கூட ஜீவித்த எக்கொலஹாக் கங்கத்துர மாறையாட பிரிவிலா தீனவா கீழே மாத்தியாரஹா வார்த்தாவினோ ரஜே வகித்து அந்தசிம் பிரகாசிக்கிறேனோ ஆபதா கருத்து நியோஜ கரு நியோஜி அமத்துமா பவா பிரகாசிர பத்கலா குலஸ்தினிக் தண்ட ஜீவிதாட்சியர் பத்திலா திபெனோ கீழே. மே தத்துவே தவத் இஹிலையாமே பிரவணதாவியாக் பேண்ண திபெனோ. யோகிம பவுல் தசதஹாஸ் கணனாக் அது அநாத்த தத்துவர் பத்துவச்ச விதிஹாக் ஷட்டபுரா அத்விலா திபெனோ. யோகிம ரஜே பத்தின் மே பிலிமந்தோ யம் யம் கிரியாமார்க அருகன திபின பவ கரு ராஜ்ய அமத்துமா அது பார்லிமெண்ட் ஹமே பிரகாசிர பத்கரா ஏ பிலிமது அப்பி இஸ்துதிவந்த வேணவா ஏ கரப்பு பிரகாச கரப்பு ஆக்காரம் இதிரி காலத்துல கிரியாத்மக வை கீழ. விசேஷன்ம ஆபதா தத்துவன்ட்ட போகசே முகுனதன திஷ்டிக்கு அக்கறி ரத்னபுர திஷ்டிக்கு அப்பிட்டு மே தத்துவை ஏதரம் நுகுறு நுபுருது அக்கறி அப்பி சலக்கண்ணினே ரத்னபுரே மினிசு மெய் மாசே வினக்கொட்ட கங்கத்துர தத்துவன் மூணுதன் அவசியக்கரண ஆக்காரேட்ட காலே அக்திசை இந்தலா ஹெடகஸ்மி யுக்தோ கட்டித்து கரணும். கியாவுருத் மே வகை காலேக்க மேவனி அனதுருதாயக தத்துவக் அத்துவனா திஷ்டிக்கே பாரிசிரியம் கொட்டாஸ் கணனாவாக் கங்கத்துர எட்டவேளா ஹானிர பத்துனாவாகும் ஜீவித சா தேபல தா விசால பிரமாணியாக் ஏ அத்தியோச்ச கங்கத்துர சா நாயாம் தத்துவ நிசா வினாசேட்ட ஹானிர பத்துணும். கரு ராஜ்யமத்துவா பிரகாசிர பத்கலா ஊனதரன் சல்லி தியனவா ரத்னபுரிய ஒரு சா அகுல் மெச்சர மெச்சர் அப்படி தென்ன தீர்ணே கல்லத்தின தவ ஒன்னு தவத் தினவாய் கீழே போம் ஒந்தாய் ஏகே ஏ ஆக்காரம் கிரியாத்மகவிய இத்துய் ஹெபை ஏ உனத் මම වගකීම යුක්තව ප්‍රකාශ කරනවා පසුගිය ගංවතුර සමී රත්නපුර දිස්ත්‍රික්කයේ සිදු ආපදාන්ට ගොදුරු අයට ලැබිය යුතු ආකාරයට රජය මගින් ලබා දෙන සහන එයා කරන ලැබුණ නැහැ කියන වෙන එකක් තබා සමහර පළාත්වල කලවාන වේවැල් කඳුර වගේ පළාත්වල යටවෙච්ච මිනි ටිකවත් ගොඩ ගන්න බැරි නැයි නියමිත කාල පරිච්ඡේදයේ තුල එවැනි තත්වයක් තුල ඕන තරම් සල්ලි තියෙනා තා මොනවද කෙරෙන්න ඕන කියලා අහනකොට අපිට මතක් වෙන අරනායක රාමසර කන්දේ සිදු වෙච්ච කේදවාචකේ ශාලාවේ සිදු වුණු ඒ මහා පිපිරීම සහ පසුගිය වසරේ සිදු වෙච්ච ගම් වතුර ආපදා තත්ත්වේ එය මෙවැනි තත්වයන් යලි අසරණ භාවයට පත්වෙච්ච ජනතාවට එවැනි තත්වයක් ඇති නොවෙන්න කටයුතු කිරීමේ වගකීමක් රජයට තිබෙන අපි හිතනවා මේ අවුරුදු තුළ එවැනි තත්වයක් ඇති නොවීමට රජය කටයුතු කරයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා ඒ කොහොම නමුත් ගරු සභාපතිතුමනි මේ මෙවැනි පාරිසරික වශයෙන් හානි විපත් ඇතිවීමට දේශගුණ තත්ත්වයන්ගේ මිනිස් ක්‍රියාකාරකම් බොහෝසේ බලපානවා කියන එක අපි විශ්වාස කරනවා. නිසා එවැනි තත්ත්වයන් ඇතිවීම වළක්වාලීමට නීති සම්පාදනය නීති ක්‍රියාත්මක කරන ආයතන හැටියට මේ පාර්ලිමේන්තුව තුළින් මේ රජය තුළින් වගකීතු දීර්ඝකාලීන සැලැස්මක අවශ්‍යතාවය රට හමුවේ තිබෙනවා. බොහෝ වෙලාවට ආපදා තත්ත්වයක් ඇති වූයින් අනතුරුව ඒ තත්ත්වය ඇති වුණාම බත් පාර්සල් දෙන්නේ කොහොමද? හදිසි සහනාධාර දෙන්නේ කොහොමද? තාවරක රැඳවුම් කඳවුරු ඇති කරන්නේ කොහොමද යන්න පිළිබඳව කටයුතු කරනවා විනා නිත්‍ය වශයෙන් වසරක් පාසා එන මේ උවදුරට මෙවැනි තත්ත්වයක් මුහුණ දෙන්නේ කෙසේද යන්න පිළිබඳව වැඩපිළිලක් නොමැතිවීම අප රට සතු අභාග්‍ය තත්ත්වයක් කියලා අපි දකිනවා. පසුගිය කාලයේ පුරාම විශාල මැසිවිල්ලක් තිබුණා. රටේ ආර්ථිකය බරපතල ලෙස කඩාගෙන වැටෙනවා කිව්වා. කෘෂි භෝග අස්වැන්න අඩුණායි කියලා කිව්වා. කෘෂි නිෂ්පාදන ජාතික ආර්ථිකය ලබා දෙන දායකත්වය අඩුණායි කියලා කිව්වා. පැවිතිච්ච නියන් තත්ත්වයත් එක්ක. හැබැයි නියන් තත්ත්වයේ පවතිනකොට නියඟ කාල සීමාව තුළ හැකියාවක් තිබුණ නැතින වැව් ටික ගොඩදාගෙන ජලාශ පුරව ගන්න වැඩපිළක් සකස් කරලා තිබුණේ නැහැ රජින්. මට මතකයි 2010 අවුරුද්දේ අපි පාර්ලිමේන්තුව ආපු පළවෙනි අවුරුද්දේ මේ පාර්ලිමේන්තුවේ බිම් මහල අඩි දෙකක් විතර අඩි දෙකක් තුනක් පාර්ලිමේන්තුව යට වුණා ගම් වතුරින්. ඒ වෙනකොට තිබුණේ එක්සත් ජනතා නිදහස් සංදනේ අපේ රජයක්. හැබැයි ඒ වෙලාවේ එවකට නාගරික සංවර්ධන අධිකාරිය විසින් ගත්ත ෂණික පියවර නිසා අද මේ කාලය තුළ එන වර්ෂාව තරම් තදවස්සක් නෙමෙයි 2010 ආවේ. හැබැයි පාර්ලිමේන්තුවත් ඇතුළු මුළු කොළඹම යට වුණා. පාර්ලිමේන්තුවට අපර එන්න සිදු වෙන යුද හමුදා ට්‍රක් රථවල පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා එදා පාර්ලිමේන්තුවට නිසි වෙන අපි ආවේ එහෙම. හැබැයි අද මෙච්චර ගම් වතුරක් ගලලත් පාර්ලිමේන්තු මාර්ගය පාර්ලිමේන්තුව යට නොවන මට්ටමට තිබිච් නාගරික සංවර්ධන අධිකාරිය මගින් සකස් කරපු සැලැස්මක් මගින් අද කොළඹ ගම් වතුර තත්ත්වය මුදාගෙන තිබෙනවා. ඒ පිළිබඳව විශේෂයෙන්ම හිටපු නාගරික සංවර්ධන අමාත්‍යාංශයේ ලේකම් මොරයාට ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා කරේ අපි අවධානය අපි යොමු කළා එතන ස්තුතිවන්ත වෙනවා. මහ විශාල ජලාශ පහක් හදලා කොළඹ නගරය සහ පාර්ලිමේන්තුව ජල ගැල්මෙන් බේරා ගැනීමට කටයුතු කරපු පිළිබඳව මේ ගම් වතුර පවතින කාල සීමාව තුළ අපි ඒ පිළිබඳව කෘතවේදීව සඳහන් කළ යුතු වෙනවා. ඒ නිසා රජයෙන් අපි ඉල්ලීමක් කරනවා මෙන්න මෙවැනි දීර්ඝකාලීන පවතින සැලැස්මක් තුළ මේ ප්‍රශ්නය වහා විසඳීමට කටයුතු කරන ඇති අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම දැන් අර පසුගිය දවස්වල දැන් මේ පැත්තෙන් අද මේ ගම් වතුර තත්ත්වය ගැන කතා කරන ආණ්ඩුවේ ඇමතිවරු කියන ඕන තරම් සල්ලි තියෙනවා සල්ලි මොකද කරන්න ඕනේ කියලා කොහොමද යන්න ඕනේ කියලා අහනකොට මුදල් ඇමතිතුමා මංගල සමරවිල මුදල් ඇමතිතුමා අද ආසනේ ඉඳන් එතුමා කියනවා රට මහා නායකුලක හිර වෙලා රට නැවතත් ඉස්සරහට යන්න බැහැයි කියලා කියනවා. ඒ වගේම අපි මතක් කරන්න ඕනේ පසුගිය දවස්වල මංගල සමරවිල ඇමතිතුමා මාධ්‍ය හරහා මේ සෑම තරගම් ප්‍රකාශ කරන්නට යෙදුණා ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමන් පිළිබඳව ව්‍යාත්මකනේ විපත්මකක් කියලා රටේ සල්ලි නැහැයි කියලා ඒ සල්ලි ටික රාජපක්ෂ ආණ්ඩුවෙන් කාබාසිනිය කළ ආර්ථිකය කාබාසිනිය කරලා දැම්මයි කියලා කියනවා මුදල් ඇමතිවරයා මේ පැත්තට ඇවිල්ලා අනික් පැත්තෙන් හිටපු මුදල් ඇමතිවරයාට මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට අභියෝග කරනවා එතුමත් එක්ක විවාදයකට එන්න කියලා. මේ පැත්තෙන් ආණ්ඩුවේ ඇමතිවරු කියනවා ඕන තරම් සල්ලි දෙනවා අපි සල්ලි දෙනවා කියලා කිසිම පරස්පර කිසිදු ගැළපීමක් නැති ප්‍රකාශ කරන මේ මුදල් ඇමතිතුමාට අපි කියන්නේ එතුමාට අරයගේ මෙයාට අභියෝග කර කර ඉන්නේ නැතුව ඒනයි මේනයි කිය කියයි නැතුව මුදල් ළමතිකම් බාරගත්තනම් රවි කරුණානායක හිටපු මුදල් ළමතිතුමා කියන විදිහටම රට සහ ආර්ථික අනතුරු හෙලන්නේ නැතුව තමන්ගේ ක්‍රියාමාර්ග ක්‍රියාත්මක කරන්න කියන මුදල් ළමතිතුමාගෙන් ඉල්ලීමක් කරන්න ඕන. රවි කරුණානායක එක්සත් ජාතික පක්ෂයේ නියෝජ්‍ය නායකතුමාම එතුමම කියනවා මේ වැඩබැරි ටාසන්ලා මෙවැනි තනතුරට පත් කිරීම තුළ රටේ ආර්ථික බරපතල හානිය කියලා මගේ කාලේ මං එහෙම කරේ නැහැ කියලා කියනවා. එහෙම කළේ නැහැ කියලා කියනකොට මේනි මුදල් ළමතිතුමා ඇවිලාප අභියෝග කරනවා වාද විවාද වලට එන්න කතා කරනවා. අපි කියන හිටපු මුදල් ළමතිතුමාට හිටපු ජනාත්මාට විවාද විවාද විවාදයක ප්‍රසිද්ධ විවාදයක් කියලා අභියෝග කරන්නට වැඩිය පුළුවන් නම් මංගල සමරීර මහත්තයාට මුදල් ළමතිවරයාට අපි ප්‍රකාශ කරනවා රවි කරුණානායක මහත්තයාගේ ආණ්ඩුව කළේ දුන්නයි කියන සහන්තිකාරි දෙන්න. තමන්ට කරන්න පුළුවන් ටික කරලා වනි අනික් මිනිසුන්ට අත දික් කරන්න. එන්ද අසාර්ථක ඉතාම අසාර්ථක ආකාරයට වැඩකටයුතු වෙන මුදල් ළමතිවරයෙක් සහ අද රට බරපතල ආර්ථික අගාධයකට ඇදිලා යන වෙලාවක රටේ ජනතාවට සත්‍යවත් කියන්නේ නැතුව සියලුම කුණු ඔක්කොම කුණු බේරුවල් බොක්කට කියලා කියනවා වගේ සියලු දේවල් රාජපක්ෂ කියලා කියන්නේ නැතුව බාරගත්තනම් බාරගත්තට හරියට කරන්න කියන අභියෝගය අපි මංගල සමරේ මුදල් ළමතිවරයා කියන්න ඕන. ඒ නිසා ගරු සභාපතිතුමනි අපි මේ විපත්තිදායක අවස්ථාවේ මේ විපත්තිය තුලින් කිසිසේත්ම දේශපාලන වාසියක් ගැනීමේ අවස්ථාවක් නැහැ අපිට. අපි කිසිෙන් බලාපොරොත්තු වෙන රජය විසින් යම් ආකාරයක මේ විපත්තිදායක තත්ත්වෙන් ජනතාව සහ රට ගලවා ගැනීම සඳහා යම් ආකාරයක ක්‍රියාමාර්ගයක් ගන්නව නම් අපි ඒ සම්බන්ධව අපේ සහයෝගය අපි ලබා දෙන්න සූදානම්. මොකද මේක ජනතාවගේ පැත්තෙන් කල්පනා කරන මහජන නීති හැටියට එවැනි ස්ථාවරයක අපි සිටිය යුතුයි. හැබැයි දැනට අපි යම් ආකාරයක අලුතෙන්පත් වෙච්ච ආපදා කටයුතු වල ඇමතුමා බොහොම වේගෙන් එහෙට මෙහෙට දුවලා පැනන නිලධාරීන් දැනුවත් කළා. අවශ්‍ය පෙර සැකසුමක් තියෙනවා වගේ නම් පේනවා. ඒ නිසා අපි ඒ සම්බන්ධව අපි එතුමාට ශක්තිය ප්‍රාර්ථනා කරනවා. වෙන ජීවිත හානිය අවම කර ගැනීම සඳහා යම් ආකාරයක ක්‍රියාමාර්ගයක් ගත්තොත් ඒ ඉතාම හොඳ තත්ත්වයක් හිටර අපි දකිනවා. ඒ වගේම තවත් විපත්තිදායක තත්ත්වයක් රටතොර උද්ගත වෙමින් පවතිනවා. අද දකුණු පළාත තුල කරාපිටිය රෝහලේ ගරු සභාපතිතුමනි කුඩා දරුවෝ 11 දෙනෙක් මිය ගිහිල්ලා තියෙනවා. හඳුනා නොගත් වෛරසයක් නිසා හරියට ආණ්ඩුවට හැදිච්ච ලෙඩේ වගේ දෙයක් දකුණු පළාතේ බෝ වෙනවා. ඒ නිසා මෙන්න මේ රෝගී තත්ත්වෙන් රටේ ජනතාව කුඩා දරුවන් මුදා ගැනීම සඳහා මේ පාරිසරික හානියක් තියෙන තත්ත්වයේ රජයේ දැඩි අවධානය යොමු කළ යුතු වෙනවා. මොකද රටේ ඉන්න සෞඛ්‍යමත්වා ලෙඩ ගණ හොයන එක ඇරෙන්න අනිත් ඔක්කොම ටික කරනවා. සෞඛ්‍යමත්වා ඉන්නවා එලා පම්පෝරි ගහලා යනවා. හැබැයි ළමයි මැරෙනවා රහේ දකුණේ. දකුණු ළමයි 10 දිනක් මැරලා කරාපිට රෝහලේ. තාම මොකද වෛරසයද බැක්ටීරියාද දිලීරියද කියලා හඳුනාගෙන නැහැ. මොන ලෙඩක් ඉන්න මැරෙද කියලා හඳුනාගෙන නැහැ. හැබැයි යුද්ධය පිළිබඳව රණවිරුවේ පිළිබඳව LTTE ත්‍රස්තවාදීන් පිළිබඳව දෙන්න ඕන බෙහෙත් ඔක්කොම ටික අරගෙන අවිලා කැබිනට් මාධ්‍ය ප්‍රකාශක රැස්වීමේදී රටේ නැති අතේ පළන බොරු වේගල් කියන සෞඛ්‍ය මිත්‍රි කියන රටක පුංචි දරුවන්ට දෙයියන්ගේ පිහිටයි. දැන් දෙවියන් යදිනව ඇරෙන්න ලෙඩක් රෝගයක් වුණා නම් දෙයියෝ යදිනව ඇරෙන්න රටේ ජනතාව වෙන කරගන්න ක්‍රියාමාර්ගයක් නැහැ. මෑණි අදක්ෂ සෞඛ්‍ය මිත්‍රි කියන වටපිටාවක් තුල ඒ නිසා මෙන්න මේ සෞඛ්‍ය වේගෙන් පිරිහෙමින් පවතිනවා. ඒ වගේම ගංවතුර විපත්දායක තත්ත්වයක් ඇතිවීම පවතිනවා. ඒට රජය මුහුණ දිය යුතුව තිබෙනවා. ජනතාව බේරා ගැනීමේ වගකීමක් මේ ආණ්ඩුවට තියෙනවා. ඒ වගේම අපි හිතනවා මෙන්න විපත්දායක තත්ත්වයේදී ඉක්මන් ෂණික වැඩ පිළිලක් මේ ආපදා තත්ත්වයේදී ඇති කිරීම රජයේ වගකීමක් කියන ප්‍රකාශ කරමින් අවස්ථාව ලබා දීම ස්තුතිවන්ත වෙමින් මම නිහඬ
බොහොම ස්තුතියි ඔන්රබල් මහින්ද අමරවිද.
ගරු නියෝජ්‍යකාරක සභා සභාපතිතුමනි අද මේ පරිසරය සම්බන්ධව තිබෙන අනපනත් පිළිබඳවත් ඒ වගේම වැඩි වශයෙන් සාකච්ඡාවට බඳුන්ුනේ ආපදා තත්ත්වය පිළිබඳවත් මම මේ අවස්ථාවේ මගේ කතාවේ ආරම්භයේදීම මේ පසුගිය ගම් වතුර නිසා විපතටපත් වුණු ජීවිතක්ෂයටපත් වුණු ඒ සියලුම දෙනාට අපේ ශෝකය පළ කරනවා. ඒ වගේම ගම් වතුරෙන් විපතටපත් වුණු ආපදාවට ලක් වුණු ජනතාව වෙනුවෙනුත් අපේ කනගාටුව ප්‍රකාශ කරනවා වගේම ඒ අය මුදවා ගැනීම සඳහා ආපදා කළමනාකරණ අමාත්‍යතුමා විදියට දුමින්ද දිසානායක ඇමතිතුමා කටයුතු කරන ආකාරය පිළිබඳව ඒ කටයුතු කිරීම පිළිබඳව අපි ස්තුතිවන්ත වෙනවා. මම දන්නවා මේ සිද්ධිය ඇති වුණු මොහොතේ එතුමා ආපදා කළමනාකරන මධ්‍යස්ථානයේ රාත්‍රී වෙනකන් ඒ මෙහෙයුම් මැදිරිය ඉඳගෙන මේ මුදවා ගන්න ඒ වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන්න විශාල උත්සාහයක් දැරුවා. ඒ පිළිබඳවත් අපි සතුටු වෙනවා. අද මේ පරිසරයේ අපේ ඇතිවෙච්ච සමහර ක්‍රියාකාරකම් මේ ගම්මතුරට බලපෑවයි කියන එක රහසක් නෙමෙයි. අපි පරිසරයට යම් හානියක් කරොත් ඒක පෙරලා අපිට හානිය ප්‍රතිඵලය ලැබෙන්න පටන් ගන්න. අපේ සංවර්ධනයේ මුවාවෙන් අනවශ්‍ය විදියට සමහර ගොඩ කිරීම නිසාමත් ඒ වගේම ඇලමාර්ග අවහිර කිරීම නිසා වැව්වල කොටස් අල්ලා ගැනීම නිසා මේ තත්ත්වයන්ට අපිට වැඩි වශයෙන් මුහුණ දෙන්න සිද්ධ වෙනවා. දැන් මම කෘෂිකර්ම අමාත්‍යවරයා විදියට කරු නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමනි අපේ අමාත්‍යංශයට ගිහිල්ලා බැලුවම බස්නාහිර පළාතේ විතරක් ගොවිජන සේවා දෙපාර්තමේන්තුවෙන් දැනට ඉල්ලීම් ලැබිලා තියෙනවා ගොඩ කිරීම් 3500කට වැඩි ප්‍රමාණයක්. මම කල්පනා කරේ ගොවිජන සේවා දෙපාර්තමේන්තුව ගොවිජනතාවගේ සංවර්ධනය සඳහා යොමු වෙන්න තිබෙන කාලයට වැඩි කාලයක් දැන් ඒ නිලධාරීන්ට යොමු වෙන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. ඉඩම් ගොඩ කිරීම් පිළිබඳව සොයා බලන්නත් කුඹුරු ගොඩ කිරීම් පිළිබඳව සොයා බලන්න සහ ඒවට අනුමැතියන් ලබා දෙන්න. මම එයට උපදෙස් ලබා දුන්නේ ඒවයි පිළිබඳව පූර්ණ වශයෙන් සැලකිලිමත් වෙලා ඒ තමයි සාධාරණේ වටේ අයිතිය ලබා දෙන්නත් අනිත් ඒවා ඉතුරු කරගන්නත් එකක් අපිට ඒවා කුමුරු වගා විදියට දියුණු කරගන්න බැරි වුණත් ඒවා වගුරු බිම් විදියට තබා ගැනීම තුළ අපිට මේ ගම්මතුර පාලනයට යම් පිළියමක් යොදා ගන්න පුළුවන්කම ලැබෙනවා. අපේ ඇලමාර්ග ගංගාවල රක්ෂිත විශාල ප්‍රමාණයක් අල්ලගෙන තියෙනවා. ඒව නිසාම ඒකේ ප්‍රතිඵලය සමහරලාට පළවෙනියට මේ අනවසරෙන් නිවාස හදාගත්තු අයට ව්‍යාපාර ගොඩනගාගත්තු අයට ලැබෙන බවත් අපි පැහැදිලිව දන්නවා. ඒ නිසා අපි ඉදිරියේදී මේවා ඉවත් කිරීමේ වැඩපිළිවෙලක් රජය මගින් දියත් කළ යුතු වෙනවා. පරිසර අමාත්‍යංශයත් මේ පිළිබඳව කටයුතු කරන්න අවශ්‍ය වෙනවා. මම සතුටු වෙනවා පරිසර අමාත්‍යතුමා විදියට ජනාධිපතිතුමා මේ පරිසරයට ආදරය කරමින් මේ අනවසර කටයුතු වලට කිසිදු ආකාරයක ඉඩක් ලබා දෙන්නේ නැතුව පරිසරයේ සංරක්ෂණය සඳහා එතුමා විශාල වෙහෙස මහන්සියක් ගන්නා බව මා සිහිපත් කළ යුතු වෙනවා. ඒ වගේම අපේ රංජිත් සොයිසා මන්ත්‍රීතුමා සඳහන් කර කාරණා පිළිබඳව අපි එතුමා කියපු සුභවාදී කාරණා පිළිබඳව අපි අවධානය යොමු කරනවා. එතුමා කිව්ව එකක් පසුගිය කාලයේ නියගේ සමයේ ජලාශවල තත්ත්වය වැඩි දියුණු කරන්න කටයුතු කර නම් හොඳයි කියලා මම සඳහන් කරන්න කැමතියි. ඒක අපි ඒක පිළිගන්නා වගේම ඒ සඳහා යම් මැදිහත් වීමකුත් සිදු කරලා තියෙනවා. විශාල ප්‍රමාණයක් පසුගිය කාලයේ ඇතිවෙච්ච නියගය ගරු නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි මේ රටේ මෑත කාල ඉතිහාසයේ ඇතිවෙච්ච ලොකුම ඛේදවාචකය. ඒ පිළිබඳව අපි කතා කරන්නේ නැහැ. ඒ පිළිබඳව අපි සාකච්ඡා කරන්නේ නැහැ. අපේ කෘෂි නිෂ්පාදන 30%කට වැඩි ප්‍රමාණයක් අඩු වුණා මේ නියගේ නිසා. ඒ වගේම සහල් ඇතුළු ඒ අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ගෙන්වන්න අති විශාල මුදලක් මේ රජයට වැය කරන්න සිද්ධ වුණා. ඒකම අනිත් පැත්තට මිලියන 38,000ක් අපිට සහන විදියට මිලියන 38,000ක් මේ ගොවි ජනතාවට බෙදලා දෙන්න සිද්ධ වුණා නියන් සහන ආධාර විදියට. මෙතෙක් රජයක් ගෙවපු ලොකුම මුදල් ප්‍රමාණය වන්දි විදියට නියන් සහන ආධාර විදියට මේ රජය ගෙව්වයි කියන එකත් අපි මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න ඕන. එහෙම තත්ත්වයක් තුළ මිනිස්සු බඩගින්නේ ඉන්නේ නැතුව කන්න දෙන්නලා මිනිස්සු මේ ආකාරයෙන් හරි රැක බලා ගන්න පුළුවන්කම ලැබීම පිළිබඳවත් අපි ආඩම්බර වෙන්න ඕන. බොහෝ දෙනා මේක පිළිබඳව කතා වෙන්නේ නැහැ, සාකච්ඡා වෙන්නේ නැහැ. සාමාන්‍ය තත්ත්වයක් යටතේ තියෙන තත්ත්වයක් නෙමෙයි. අපේ ආර්ථික වර්ධන වේගය 3%ක් විතර ලේසියෙන් වැඩි කරගන්න තිබුණා මේ නියඟේ නැති වුණා නම් තව. ඒ වගේම අපේ අපනයනය හැබැයි මේ තත්ත්වය තුළ වුණත් මම ආඩම්බර වෙනවා අපේ අපනයන ශ්‍රේෂ්ඨයේ ඉතිහාසයේ වාර්තාගතම වැඩිවීම 2017 අවුරුද්දේ මේ නියගයේ තියෙද්දිත් සිද්ධ වුණා. ඩොලර් බිලියන 15.1%කට වැඩි අපනයන ආදායමක් අපිට ලබා ගන්න පුළුවන් වුණා වාර්තාගත විදියට. ඒ වගේම අපේ විදේශ සංචිතවල වැඩිවීමක් ඇති කරගන්න පුළුවන්කම ලැබුණා. ඒකම අත්‍යවශ්‍ය වල භාණ්ඩවල මිල අඩු මට්ටමක තියාගන්නත් මේ සියලු තත්ත්වයන් තුල හැකියාවක් ලැබුණ කියන එක අපි ආඩම්බරයෙන් සඳහන් කරන්න ඕන. මේ ජාතික ආණ්ඩුවේ කටයුතු කරන අමාත්‍යවරයෙක් විදියට සමහර වෙලාවට උදේට පත්තර ටික බැලුවම මාධ්‍යවල කතා ටික බැලුවම විශාලා මහනුවර වගේ තමයි ලංකාව ගැන බොහෝ දිනක් හිතන්නේ. මොකක්වත් නැති සම්පූර්ණ විනාශ වෙච්ච රටක් විදියට. නමුත් එහෙම තත්ත්වයක් නෙමෙයි. මේ රටේ ප්‍රගතිය කරා ගිහිපු විශාල අංශ ගණනාවක් තිබෙනවා. අපි ඇති කරගත්තු ජාත්‍යන්තර බැඳීම්, අපිට තිබුණු විදේශ තහනම්, මත්ස්‍ය තහනම, ඒ වගේම අපිට තිබුණු GSP තහනම, මේවා ඉවත් කර ගැනීම තුළ අපේ රට විශාල ප්‍රගතියකට යන්න පුළුවන්කම ලැබුණා. මා නියෝජනය කර පෙර අමාත්‍යාංශයේ දීවර අමාත්‍යාංශයේ මත්ස්‍ය අපනයනය ඉතිහාසයේ වාර්තාගතම මත්ස්‍ය අපනයනය 2017 කරා 40%කට වඩා වැඩි වීමක් අවුරුද්දක් තුළ ඇති කරගන්න පුළුවන්කම ලැබුණා. ඒවා මේ රජයේ ලැබපු ජයග්‍රහණ. ඒ අතරේ ඉහළ වැටුප් වැඩිවීමක්, සමෘද්ධිය සඳහා දුන්නු මුදල 3 ගුණයකට ආසන්න ප්‍රමාණයක වැඩිවීමක්, අත්‍යවශ්‍ය භාණ්ඩවල මිල අඩුවීමක්, මහපොළ වැඩිවීමක් දීමනා සහ අනෙකුත් සහනාධාර ඒවා දීමනා වැඩිවීම මිසක් කප්පාදුවක් නැතුව තමයි මේ තත්ත්වයන් කරා යන්න පුළුවන්කම ලැබුණේ. ඒ වගේම දැන් ගම්වතුරක් ආවා. මේ ගම්වතුරේදී මම සතුටු වෙනවා මාධ්‍ය ආයතන කටයුතු කරන ආකාරය පිළිබඳව වුන් බොහොම උනන්දුවෙන් මේවා පිළිබඳව වාර්තා කරනවා. ඒ වගේම අඩුපාඩු තියෙන තැන් පෙන්වලා දෙනවා. නමුත් අපිට කියන්න පුළුවන් මේ ගම්වතුර එන තත්ත්වයේ පිළිබඳව සැලසුම් සහගතව කටයුතු කරපු නිසා මම ආපදා කළමනාකරණ අමාත්‍යවරයා විදියට ඉන්න කාලේ අපි පෙර සූදානම් පිළිබඳව විශාල උනන්දුවක් දැක්ුවා. ආපදා ආවම කිරීම සඳහා වැඩසටහන් වලට විශාල උනන්දුවක් දැක්ුවා. ඒ කාලය තුල ගත්තු වැඩසටහන් වල ප්‍රතිඵලය විදියට මේ දැවැන්ත ගම්වතුරක් ඇති වුණත් ජීවිත හානිය මේ මට්ටමකින් අපිට අවම කරගන්න පුළුවන්කම ලැබුණා. මේ ජීවිත හානි වලින් වැඩි ප්‍රමාණයක් විදුලි සැරවැදීම නිසා, ඒ වගේම ලබා දුන්න උපදෙස් පිළි නොබැදීම නිසා තමයි මේ ප්‍රමාණය හරි සිද්ධ වුණේ. වෙන රටක නම් මේ වගේ තත්ත්වයක් මීට වඩා විශාල ජීවිත හානි ප්‍රමාණයක් වෙන්න තිබුණා. අපේ ආරක්ෂක අංශ, ත්‍රිවිධ හමුදාව මේ සඳහා කණ්ඩායම් විදියට පත් කළා. ඒ අයට පුහුණුවක් ලබා දීලා, ඒ අයට අවශ්‍ය පහසුකම් ලබා දීලා, ක්ෂණිකව මේ මැදිහත් වීම කරන උපදෙස් ලබා දීලා තිබුණ නිසා මේ ප්‍රමාණය ජීවිත බේර ගන්න පුළුවන්කම ලැබුණා. ඒක මේ සියලු හානි වලට වන්දි දෙන්න දැන් පටන් අරගෙන තියෙනවා. මේ රජය බලයට පත් වුණාට පස්සේ දෙන වන්දි මුදල් විශාල වශයෙන් වැඩි කරා. මම ආපදා කළමනාකරණ අමාත්‍යවරයා විදියට ඉන්න කාලේ කවුරු හරි මැරුණොත් අපි දුන්නේ රුපියල් 15,000යි. රුපියල් 15,000ක් තමයි අපිට දෙන්න උපරිම පුළුවන් වුණේ. දැන් ඒක ලක්ෂයකට වැඩි කරලා තියෙනවා. තවත් විශේෂ අවස්ථාවන් වල ඊටත් වැඩිය දෙන්න පුළුවන් වෙනවා. අපි ගෙයක් කැඩුනම ඒ වෙලාවේ දුන්නේ රුපියල් 100,000යි උපරිම. ගෙයක් කැඩුනම අපිට දෙන්න පුළුවන් වුණේ රුපියල් 100,000යි. දැන් 125 ගෙවල් වලට ආධාර දීපු තැන් තියෙනවා. ගේ තක්සේරු කළා. ඒ වන්දිය ලබා දෙනවා. මම ඉන්න කාලේ මම යෝජනා කරා, යෝජනාවක් ඇදුවා, මුළු රටම රක්ෂණය කරා. නමුත් මට ඒ ක්‍රියාත්මක කරගන්න බැරි වුණා. ඒකට විවිධ බාධා ඇති වුණා. නමුත් මේ ආණ්ඩුවාවට පස්සේ ඒ රක්ෂණ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරා. රජය ගානේ ඒ රක්ෂණ මුදල් ගෙවලා ජනතාවගෙන් අය කරන්නේ නැතුව අද නිවාසවලට, ව්‍යාපාරික ස්ථානවලට ඒ සියලු වන්දි එදා රුපියල් 100,000 දීපුවෙක 125 ඊටත් වැඩිය ගණන් වලට වන්දි ලබා දෙන මට්ටමට අද ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්කම ලැබුණා. මේ ආණ්ඩුව ඒ වගකීම බාරගෙන කටයුතු කිරීම නිසා ඒක මේ වෙනකොට මුහුදෙත් රළු භාවයක් ඇති වෙලා තිබෙනවා. මුහුදේ ගිහිල්ලා හෝ මම දැක්කා මාළු අල්ලන්න ගිහිල්ලා මැරිච්ච අය ඉන්නවා. එයාට ඉස්සෙල්ලා දුන්නේ රුපියල් 15,000යි. දැන් එයාට 110ක ආධාරයක්, 110ක රක්ෂණයක් රජය ගානේ ලබා දීලා තියෙනවා. දීවර කර්මාන්තයේ යෙදෙන අයට කිසියම් හානියක් වුණොත්, ජීවිත හානියක් වුණොත් රජය ඔවුන් සියලුම දෙනා රක්ෂණය කරලා තියෙනවා. 110ක් බැගින් ඔවුන්ට ලබා දෙනවා. ඒවගේම කෘෂි රක්ෂණයක් අපි ඇති කල්ලා තියෙන. ඒක පෙරතිමුණේ රුපියල් දහදාහයි. ඒකට මිනිස්සුන්ගේ සල්ලි අය කරා. දැන් මිනිස්සුන්ගේ සල්ලි අය කරන්නේ නැතුව රජයේ ගානේ ඒ අය රක්ෂණය කළා රුපියල් 40,000ක අක්කරයකට හෙක්ටයාරයකට රුපියල් ලක්ෂයක රක්ෂණ ආවරණයක් ඒ අයට ලබා දෙන්න කටයුතු කරලා තියෙනවා මේ රජය. එනිසා මේ රජය දෙවන්ත වැඩපිළිවෙල් රාශියක් අරගෙන තියෙනවා. ඒ වගේම රංජිත් සොයිසා මන්ත්‍රීතුමා කිව්ව වැම්පිළි පන්දම වැව් සකස් කිරීමට විශාල මුදලක් පසුගිය කාලේ වියදම් කරා. වැඩ කරා. නමුත් අවාසනාවට ඒව ප්‍රචාරය කරන්න බැරි වුණා. මේ රජයේ තිබෙන ලොකුම දුර්වලකම අඩුපාඩුව තමයි කරපු හොඳ වැඩ ටික ප්‍රචාරය කරගන්න නොහැකි වීම. කරපු හොඳ වැඩ ටික ජනතාවට ඒත්තු ගන්නන්න බැරි වීම අතින් මේ රජය ෆේල් කියලා මට කියන්න පුළුවන්. ඒ මාධ්‍ය හැසිරවීම අතින් අපි ෆේල්. අපිට බැරි වුණා ජනතාවට මේ තත්ත්වය පැහැදිලි කළ දෙන්න. නැත්තම් මේ කාලය ඇතුළත කරපු වැඩපිළිවෙල බැලුවොත් දෙවන්ත නියඟයක් තියෙද්දි ගම් වතුර එකමතාවකුත් ආවා විශාල හානියක්. දැන් මේ වතාවෙත් ඇවිල්ලා මේ ස්වාභාවික විපත් සියල්ල මැද්දේ වුණත් කරපු වැඩසටහන් පිළිබඳව ළඟාගත් කරගත්තු ප්‍රගතියන් පිළිබඳව අපිට ඒක කියන්න බැරි වුණා ජනතාවට ඒත්තු ගන්නන්න බැරි වුණා. ඒ අතින් මේ රජ්‍ය ෆේල් කියන එක මට නැවතත් සඳහන් කරන්න සිද්ධ වෙනවා. ඒ වගේම අපි කොච්චර මේ අවුරුද්දෙත් මම කියන්න කැමතියි අපි සූදානම් කරලා තිබෙන වැව් 1000ක් අවම වශයෙන්
අවසාන
මම අවසාන කරනවා. වැව් 1000ක් අවසාන වැව් 1000ක් අවම වශයෙන් ප්‍රසස්කරණය කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම අපි ලබන අවුරුද්දේ ඉඳලා බලන ලබන අවුරුද්දේ බලාපොරොත්තු වෙනවා වැව් 5000ක් ප්‍රතිසංස්කරණය කළා. එක පැත්තකින් ගම් වතුරට ඔරොත්තු දෙන ආකාරයට ජලය රැස් කරගන්නත් අනිත් පැත්තට අපේ වගා හානි අපේ වගා ව්‍යාපෘතියට වැඩි අවධානයක් ලබා දෙන්නත් අපි කටයුතු කරන්න සූදානම් බව මම සිහිපත් කරන්න කැමතියි. මේට වැඩිය මම යමක් කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. අපි මේ අභියෝගවලට මුහුණ දෙනවා. නියඟයට මුහුණ දුන්නා වගේම ගම් වතුරෙන් වෙන මේ සියලු හානිවලට රජයේ විදියට දෙන්න පුළුවන් සියලුම සහනාධාර උපරිම වශයෙන් ඒ ජනතාවට ලබා දෙන්න අපි කටයුතු කරන බවට සිහිපත් කරමින් මාණිනෝ ස්තුතියි.
මොහොමඩ් සුදේ ගෞරව කෝටිස්වර.
சபைக்கு தலைமைதாங்கும் தலைவரவர்களே, இன்றைய தேசிய சுற்றாடல் கட்டளை சட்டம் சம்பந்தமான இந்த உரையாற்றுவதற்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகவும் முக்கியமான பிரச்சனையில் ஒன்றாக இருப்பது சுற்றாடல் பிரச்சனை. இந்த தேசிய சுற்றாடல் என்பது தேசிய ரீதியான பல ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த தேசிய சுற்றாடலை சரிவர சரியான முறையிலே செயற்படுத்தப்படாமல் விடுகின்ற பொழுது இந்த நாட்டிலே பலதரப்பட்ட அழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்றது. அந்த வகையிலே சுற்றாடல் அந்த சுற்றாடலை பாதுகாப்பது அந்த சுற்றாடலை பாதுகாப்பதன் ஊடாக இந்த நாட்டின் மக்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற பெருமதிமிக்க மனித வளங்களையும் இந்த நாட்டையும் சுற்றாடல் ரீதியான பாதுகாப்பின் மூலம் நாங்கள் நெறிப்படுத்தலாம். அந்த வகையிலே இந்த அரசாங்கமானது சுற்றாடலில் ஏற்படுகின்ற பிரச்சனை அதனால் ஏற்படுகின்ற அனர்த்தம் சம்பந்தமான ஒரு திட்ட வரைவை சரியான ஒரு கொள்கையை நெறிப்படுத்த வேண்டும். எதிர்காலத்தை மையப்படுத்தி ஒரு நீண்டகால செயற்பாட்டின் அடிப்படையிலே இந்த நாட்டு மக்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய வகையிலே சுற்றுச்சூழல்கள் சம்பந்தமான அந்த நெறிப்படுத்தல்களை அந்த மெக்கானிசியத்தை செயற்படுத்த வேண்டும். ஆனால் இந்த நாட்டிலே அப்படியான ஒரு நிலை இன்று காணப்படாமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இன்று விசேடமாக இந்த அமைச்சு எமது ஜனாதிபதி அவர்கள் இந்த அமைச்சிலே முக்கியமான பங்கு வகிக்கின்றார். அந்த வகையிலே விசேடமாக கிழக்கு மாகாணத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே அண்மையிலே கனிய வள அகழ்வை மேற்கொள்வதற்காக வெளிநாட்டு நிறுவனம் டம்சில்லா கம்பெனி என்கின்ற ஆஸ்திரேலியன் கம்பெனி உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கம்பெனியானது திருக்கோவில், பொத்திவில், அக்கரைப்பற்று, ஒளிவில் போன்ற பிரதேசங்களிலே கனிய வளங்களை அகழ்வதற்காக தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றதா, தனது ஆரம்ப நடவடிக்கைகளை. இன்று அந்த கனிய வளங்களை அதிலே பெருமதி மிக்க கனிய வளங்கள் இருக்கின்றன. இல்மனைட், சேக்கன் போன்ற மிகவும் பெருமதியான கனிய வளங்கள் இருக்கின்றன. இந்த கனிய வளங்களை அந்த நிறுவனங்கள் சூறையாடுகின்ற பொழுது அந்த நிறுவனங்களுக்கு அந்த அகழ்வை மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்குகின்ற பொழுது அந்த பிரதேசத்திலே ஏற்படக்கூடிய அனர்த்தம் என்பது மிகவும் பாரதூரமானதும் பாரிய விளைவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனர்த்தமாக இருக்கின்றது. விசேடமாக சுனாமி காலத்திலே அந்த பிரதேசத்தை பாதுகாத்தது மண் மேடுகளும் மண் திட்டுகளும். இன்று நாங்கள் அந்த இடத்திலே கனிய வளத்தை நாங்கள் அகழ்வோமானால் கரக்கடை ஓரமாக இருக்கின்ற அந்த கனிய வளம், அதாவது கரக்கடை ஓரமாக இருக்கின்ற 150 மீட்டர் நீளத்துக்கு 150 மீட்டர் அகலத்துக்கு அந்த கனிய வளங்களை கரையோரத்திலே இருக்கின்ற அனைத்து வளங்களையும் அகழுகின்ற பொழுது இன்னமொரு சுனாமி அல்லது அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் பாதிப்படைந்து அதிகளவான உயிரிழப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த இடத்திலே மீனவ தொழில் செய்கின்றவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். மேலும் உல்லாசப்பிரயாணத்துறை நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதேபோல் விவசாய நிலங்கள் உப்பு நீராக, அதாவது நன்னீர் உப்பு நீராக மாறுகின்ற செயற்பாடு இருக்கும். மிகவும் முக்கியமாக அந்த இடத்தில் இருக்கின்ற மரம், செடி, கொடிகள் அனைத்தும் அழிவடைந்து 10 வருடங்களின் பின் அந்த இடம் ஒரு மயானமாக, ஒரு பாலைவனமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படும். அந்த இடத்திலே அந்த கரையோர பிரதேசத்தை அண்மித்தில் இருக்கின்ற வாழுகின்ற மக்கள் எதிர்காலத்திலே மிகவும் பாரதூரமான ஒரு பிரச்சனையை முகங்கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதனையும் இந்த உயரிய சபையில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் அந்த இடத்திலே இருக்கின்ற மூலிகை வகைகள், அதேபோல் கண்ட தாவரங்கள், ஏனைய வளங்கள் அழிவடைந்து, வயல் நிலங்கள் அழிவடைந்து குடிநீர்கள் உப்பு நீராக மாறுகின்ற அந்த செயற்பாடும் அந்த இடத்திலே நடைபெறும். ஆகவே இந்த நிலையை அரசு கவனத்தில் எடுத்து அந்த இடத்திலே இல்மனை தகழ்கின்ற அந்த செயற்பாடை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு எதிராக அந்த இடத்திலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இதற்கு எதிராக பல தடவைகள் போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றார்கள். அதற்கு எதிராக பல எதிர்ப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசுக்கு ஒரு பாடத்தை புகட்டுகின்ற ஒரு நிலை ஏற்படக்கூடாது. அந்த மக்களின் வாழ்க்கையில் நீங்கள் விளையாட வேண்டாம் என்றுதான் இந்த சபையில் சொல்ல விரும்புகின்றேன். 10 வருடங்களின் பின் அது மயானமாக காட்சியளித்து அந்த பகுதியிலே யாரும் நடமாட முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். அந்த நிலையை நாங்கள் தவிர்க்க வேண்டும். ஆகவே இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான சரியான ஒரு நிலைப்பாடு இல்லாமல், அதற்கான அறிக்கைகள் இல்லாமல் அந்த இடத்திலே மண்ணகழுகின்ற அந்த செயற்பாடை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எமது ஜனாதிபதி அவர்களிடம் நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு சாவுமணி அடிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த இல்மனை தகழுகின்ற அந்த செயற்பாடு இருக்கும். ஆகவே இந்த அரசு உடனடியாக அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றே நான் தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அந்த இடத்திலே இந்த மண்ணகழ்வுகளை ஏற்படுகின்ற பொழுது மண்ணரிப்புகள் கூடுதலாக ஏற்படும். மண்ணரிப்புகள் கூடுதலாக ஏற்படுகின்ற பொழுது அதிலே இருக்கின்ற எங்களது பெருமதிமிக்க காணிகள், வளங்கள், கோவில்கள் அனைத்தும் கடல் அரித்து கொண்டு போகின்ற அந்த நிலைமை தான் காணப்படுகின்றது. அண்மையிலே கூட அமைச்சர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் அந்த பிரதேசத்துக்கு வந்திருந்தார். அவர் கூட பார்த்திருப்பார் திருக்கோயிலுக்கு முன்னுக்கு எவ்வளவு தூரம் கடல் அரிக்கப்பட்டதென்று. அப்படிப்பட்ட பிரதேசம் கடல் அரிப்பினாலே ஆட்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 200 மீட்டர் கடல் அரிப்பினாலே எமது நிலங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கின்ற பொழுதோ இந்த இடத்திலே மண்ணை அகழுகின்ற பொழுதோ அந்த மண் ஒரு கம்பக்ட் வேல்யூ இல்லாத வலிமில்லாத ஒரு மண்ணாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு செயற்பாடு நிகழும் என்றால் கூடுதலான மண்ணடிப்பு ஏற்படும். அதனால் எமது மக்கள் கூடுதலாக பாதிக்கப்படுவார்கள். அத்தோடு அடுத்ததாக அங்கே இருக்கின்ற மிகவும் அந்த பகுதியில் இருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒன்று கலப்பு, பெரிய கலப்பு. இந்த பெரிய கலப்பு அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் கூடுதலாக பயன்படுகின்ற இடம். கிட்டத்தட்ட 12,000 மீனவர்கள் அந்த கலப்பிலே மீன் பிடிக்கின்றார்கள். இன்று அந்த கலப்பை ஆட்கொள்கின்ற, அந்த கலப்பை நிரப்புகின்ற, மண் போட்டு நிரப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே மண்ணை நிரப்புகின்ற செயற்பாடு, அந்த கலப்பை மூடுகின்ற செயற்பாடுகள் மீனவர்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. அவர்களின் தொழில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. இப்படியான மண்ணிரப்புகின்ற அந்த செயற்பாடை உடனடியாக நிறுத்த வேண்டும். அந்த கலப்புக்குரிய எல்லையை இந்த அரசாங்கம் சரியான முறையிலே வரையறுத்து கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் அந்த இடத்திலே மண்ணிரப்புகின்ற பொழுது இப்போது நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கினாலே ஏற்படுகின்ற அனர்த்தம், உயிரிழப்புகளை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இப்படியான உயிரிழப்புகளும் அனர்த்தங்களும் வெள்ளங்களும் அடிக்கின்றதென்றால் கூடுதலாக பள்ளமான நிலங்களை, ஆறுகளை, கலப்புகளை மூடுவதனால். அப்படி ஒரு நிலைமை அந்த பிரதேசத்திலும் ஏற்படக்கூடாது. அப்படி கலப்புகளை மூடுகின்ற பொழுது ஒரு அனர்த்தம் ஏற்படுமானால் அந்த அனர்த்தத்தின் மூலம் அந்த மக்கள் கூடுதலாக பாதிப்படைவார்கள். வீடு வளவுகள் அனைத்தும் தாழ்ந்து போகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். ஆகவே இதனை கருத்திற்கொண்டு அந்த இடத்துக்கான அந்த கலப்பை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதனையும் நான் இந்த இடத்திலே உயரிய சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் விசேடமாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை, அம்பாறை மாவட்டம் மட்டுமல்ல வடகிழக்கிலே இந்த பிரச்சனை கூடுதலாக காணப்படுகின்றது. அதாவது வனவளம், வனவள எல்லைகளை 2010-11 ஆண்டுகளிலே அரசாங்கமானது அங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளரோ அல்லது அரசாங்க அதிபரோ அல்லது அங்கே இருக்கின்ற விவசாய அமைப்புகளுடனோ அல்லது நீர்ப்பாச திணைக்களத்தின் அனுமதியுடனோ இல்லாமல் வெறுமனே அந்த எல்லைகளை கொழும்பிலிருந்து அந்த எல்லைகள் போடப்பட்டது. அது ஒரு பாரதூரமான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. இந்த எல்லைகள் வரைவுகள் போடப்பட்டதன் மூலம் எமது மக்களின் காணிகள் ஃபாரஸ்ட் எல்லையாக மாற்றப்பட்டுள்ளது. ஆகவே இந்த இடத்திலே விவசாய உற்பத்தியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், விளைச்சலை அதிகரிக்க வேண்டும். விவசாயம் சரியான முறையிலே செய்தால்தான் நான் இந்த நாட்டை சரியான முறையிலே வழிப்படுத்தலாம் என்ற வலுவான குரல்கள் எழுப்பப்படுகின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது எங்களது பிரதேசத்திலே அம்பாறை மாவட்டத்திலே கூடுதலான வயல் நிலங்கள், பெருமதிமிக்க காணிகள் ஃபாரஸ்டினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது, எல்லைகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த எல்லைகளை உடனடியாக மீள்பரிசீலனை செய்து அந்த எல்லையை மீள எடுக்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எந்த எல்லையோ அல்லது வனவள பாதுகாப்பின் எல்லையாக இருக்கலாம், ஏனைய எல்லைகளாக இருக்கலாம், அந்த இடத்திலே இருக்கின்ற மக்களின் அனுமதியோடு பிரதேச செயலாளர், பிரதேச சபை, அரசாங்க அதிபர், ஏனைய அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் செய்யப்படுகின்ற அந்த எல்லை நிர்ணயம் பிழையான ஒரு எல்லை நிர்ணயமாகத்தான் கருதப்படும். ஆகவே இந்த நடவடிக்கைகளை கருத்திற்கொண்டு அதற்கான சரியான எல்லையிட்டு மக்களுக்கான காணியை மீள வழங்க வேண்டும் என்றும் இந்த உயரிய சபையில் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
நன்றி.